ஒப்பு கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18-27 முடியும். உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 70 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 70 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முற்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையாம்? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த இறை பிரசன்னத்தினுடைய நேரத்திலே, அதுவும் இந்த இறை வார்த்தையினுடைய அழியாத இறை வார்த்தையை பகிர்கிற இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் இந்த இறை வார்த்தையின் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை வழியாக நம் ஒவ்வொருவரையும் இணைத்து கொண்டிருக்கிறார். அவர் உணர்வுகளை இணைக்கிறார். நம்ம எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அங்கிருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்று நீங்கள் சொல்லுகிற போது அதை குறித்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். அதற்காக ஜெபிக்க ஆவியானவர் எங்களை தூண்டுகிறார். இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்படியாக நம்ம ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வைப்ரேஷன் என்று உலகத்தினுடைய வார்த்தையில் நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையிலே சொல்லுகிற போது அது கடவுளுடைய அந்த வார்த்தையின் வல்லமை நம்மை கடல் கடந்த நிலையிலும் இணைத்து வைத்திருக்கிறது. அந்த கடவுளுடைய அபிஷேகமான பிரசன்னம் மட்டுமே, வார்த்தை பிரசன்னம், அந்த அருபியாக இருக்கிற நம்முடைய ஆவியானவருடைய அந்த ஒரு பிரசன்னம் நம்மை இணைக்கிற அந்த பாக்கியத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் மீண்டுமாய் நம்ம என்ன செய்கிறோம், மீண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த துன்பங்கள் எல்லாம் அது அழிந்து போகிற ஒரு காரியம். இந்த துன்பங்கள் நிலைத்திருப்பது அல்ல. இந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை ஒரு விதமான கஷ்டத்திற்குள் உள்ளாக்கினாலும் அதுவும் மாறிப்போகும் என்கிற ஒரு மனநிலை. அதனால் இந்த துன்பங்களை கண்டு நம்ம அஞ்சாத பிள்ளைகளாக எழுந்து நிற்க வேண்டும். இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, இந்த கோவிட் வந்ததுனால எனக்கு வியாதியை வேறு சில வியாதிகள் வந்துருச்சே என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எதை என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்து கொண்டே இருப்போம், அவ்வளவுதான். இந்த உடலை நம்ம வந்து கடவுளுடைய திருப்பணிக்காகவும் கடவுளுடைய நன்மைத்தனங்களை செயல்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், இதை எப்படி என்ன செய்து இதை பாதுகாக்க முடியுமோ அதை நம்ம செய்துகிட்டே இருப்போம் கண்டிப்பாக. ஆனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. இந்த நாட்களில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் இப்போ தேறிட்டு வரீங்க, உங்கள் முகமெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயம் ஒரு சகோதரர் கூட வீட்டில் மனைவிக்கிட்ட சொன்னதாக அவங்க சொன்னாங்க, அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஃபாதர் இப்போல்லாம் வந்து ஸ்லிம் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸ்லிம் ஃபிட் ஆகிருக்கிறாரு, ஃபாதர் குண்டாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அதனால் கடவுளை பார்த்து இந்த கொரோனாவின் வழியாக அவருக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நாங்கள் சிரித்து கொண்டிருந்தோம். உண்மையாக அதுதான், அந்த வார்த்தை ஸ்லிம் ஃபிட்டு எனக்கு கொஞ்சம் கடினமான வார்த்தையாகத்தான் இருந்தது. இவர் சொன்னதில்லை, முன்னாடியே இந்த வார்த்தை எனக்கு தெரியும், ஸ்லிம் ஃபிட் அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை நான் இங்கே இங்கே இருக்கிற திருச்சியில் இருக்கிற ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் ஷர்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஷர்ட் நல்லா இருந்துச்சுன்னு நான் எடுத்தேன் எனக்கு. அப்போ அந்த பையன் வாங்கி அதை மாட்டிட்டான். நான் சொன்னேன், டேய் அது அந்த சட்டை வேணும்ப்பா, யாருக்கு அப்படின்னு, உங்களுக்கு சட்டை அது அப்படின்னு சொல்லி மாட்டிட்டான். திருப்பி நான் சொன்னேன், அது எடு முதல்ல, நீ என்ன போய் கொண்டி கொண்டி மாட்டி வைக்கிற, அது ஏன், அது ஸ்லிம் ஃபிட் சார் அப்படின்னா. எனக்கு அப்போ அந்த வார்த்தை தெரியாது, ஸ்லிம் ஃபிட்டா, ஸ்லிம் ஃபிட்னா என்ன அப்படின்னு. அது உங்களுக்கு பத்தாது சார், ஏதோ 42 நம்பர் இப்போ தான் போட்டிருக்குல்ல அப்படின்னு. 42 தான் சார் பட் ஆனால் ஸ்லிம் ஃபிட்டு உங்களுக்கு செட் ஆகாதுன்னா. எனக்கு 42 தான்டா தம்பி அப்படின்னு சொல்லி நானும் ஆர்கியூ பண்ணுறேன். அவன் கடைசியாக சொன்னான், சார் தொந்தி இருக்கிறவங்களுக்கு அது மூட்ட முடியாது சார் அப்படின்னா. தொந்தி இருக்கிறவங்களால் அது போட முடியாது, அதனால் உங்களுக்கு 42 ஃப்ரீ சைஸ் தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா. அப்போ தான் அந்த ஸ்லிம் ஃபிட்டுங்கிற வார்த்தை எனக்கு தெரிஞ்சுது. அதை மீண்டுமாய் அந்த சகோதரர் சொல்லி ஃபாதர் ஸ்லிம் ஃபிட் ஆகிருக்கிறார்னு சொல்லும்போது அந்த சட்டை கண்டிப்பாக எனக்கு பத்தும் நினைக்கிறேன், திருப்பி அந்த கடைக்கு போகணும். ப்ரைஸ் த லார்ட். அன்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம இந்த சூழலை பார்த்து பயந்து, இன்றைக்கி டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனாவா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படும் போதே ஆக்சிஜன் லெவல் குறையுதான். கொரோனாவா, ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஆக்சிஜன் லெவல் இன்னும் 5 கூட ஏறும். அதனால் லெட் அஸ் நாட் ஃபியர், கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவருக்கு மகிமை தானே. இந்த உலகத்துலேயும் நம்ம என்ன சொல்கிறோம், நீ உயிரோடு இருக்கும்போது அவருக்கு மகிமை கொடு, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாம் மாற்றி நடந்துக்கிறோம், அது நம்மளுடைய விருப்பம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நீ வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவருக்கு மகிமை. அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது அவருக்காக தான் யோசிக்கணும், அவருக்கு என்ன மகிமை கொடுக்கும் அதை தான் யோசிக்கணும். அதை எல்லா தளத்திலும், நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சமூகத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தாலும், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நண்பர்களோடு பழகிறோம், எல்லா சூழல்லையும் நம்மளுடைய உள்ளத்தில் மேம்பட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை என்னென்னா, அமை ரியலி ஒர்க்கிங் ஃபார் மை காட், கடவுளுக்காக நான் நிற்கிறேன்னா. ஒரு நண்பர்கள் கூட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நண்பர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கிறீங்க, அங்கே போய் நீங்கள் அந்த நண்பர்களுக்கு நன்மை செய்கிற அடையாளமாக இருக்கணும். அவங்களெல்லாம் போய் தீமைக்குள்ளே கொண்டுட்டு போகிற அடையாளமாக இருக்கக்கூடாது. அவங்க தீமைக்கு போனாலும் நம்ம என்ன செய்யணும், அவங்கள உண்மையை நோக்கி இழுத்துட்டு வரணும். இதுதானே உண்மையான நட்பு. அந்த நட்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்காக வேலை செய்கிறவங்க. நம்ம அதை என்றைக்குமே உணர்ந்து கொள்ளணும். அந்த நிலையைத்தான் இங்கேயும் கடவுள் விரும்புகிறார். உலகத்திலையும் அதே நிலையைத்தான் நம்ம அங்கே போய் அனுபவிக்க போகிறோம். அங்கே ஒரு கடவுளுடைய உண்மைத்தனத்தை நேரடியாக பார்க்க போகிறோம். அதனால் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை, பவுலடியார் அதை தான் சொல்கிறார். அதனால் இறப்பை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அங்கே போனால் நல்ல ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் இல்லையா. அதனால் நம்ம பயப்படக்கூடாது. அதனால் இன்றைக்கி நிறைய துன்பங்கள் நம்மளுடைய சுற்றி இருக்குதுன்னு பயந்துடக்கூடாது. ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டுக்காரர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டீ போடு காபி போடு அப்படின்னாரான். அந்த அம்மா ஃபோன் எடுத்து, என் வீட்டுக்காருக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு ஃபோன் பண்ணிருச்சான். ஆம்புலன்ஸில் வந்துட்டாங்க, அவருக்கு பார்த்தோனையும் விட விடத்து போச்சான். அதனால் வீட்டில் டீ காஃபியெல்லாம் சும்மா கேட்டாக்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணிடக்கூடாது, புருஷனுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையுது அப்படின்னு சொல்லி. அதனால் இதெல்லாம் துன்பங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேணும். பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூல் இல்லை. அதனால் இதுவும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை முறை. நாம் வந்து பிள்ளைகளை 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருந்தோம், இப்போ நாம் பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்க யார், அவங்க படிப்பு எப்படி இருக்குது, நம்ம பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் நம்ம அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியமும் அனுபவம் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நற்செய்தியில் அருமையாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இருக்குதா இல்லையாங்கிற பாயிண்ட் வந்து பரிசெயர் சதுசேயர்களுக்குள்ள ஒரு வேறுபாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர், உயிர்த்தெழுதலே கிடையாது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்பினாங்க. அப்போ இந்த போராட்டம் இருக்கிற ஒரு சூழலில் தான் இயேசு மிக அழகாக ஒரு கருத்தியலை வந்து இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார். உயிர்த்தெழுதல் உண்டாம், ஒரு சகோதரரோடு பேசி கொண்டிருந்தபோது, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், அவரோடு பேசி கொண்டிருந்தபோது இந்த கருத்து, அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ஜென்மங்கள்னு சொல்லுவாங்க நம்ம பூர்வ ஜென்மம், முதல் ஜென்மம், ரெண்டாவது ஜென்மம், ஒரு ஏழு ஜென்மங்களை பற்றியெல்லாம் ஒரு கருத்து நம்பிக்கை மனுஷங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நல்ல இந்த ஜென்மத்தில் நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் உனக்கு ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு மனுஷனை பார்த்து நீ இந்த ஜென்மத்தில் இருக்கேன்னா அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ ஒழுங்காக வாழணுங்கிறத அவங்க கொடுக்குற ஒரு இம்ப்ளாய்டு ஒரு ஃபோர்ஸ், ஒரு நன்மைத்தனத்தினுடைய நல்லது செய்து வாழணுங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அது வாழ்ந்தால் தான் அடுத்த ஜென்மம். இப்போ இங்கே நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த படிப்பினைக்குள்ளே வருகிற போது, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறதுன்னா, இந்த ஜென்மங்களையெல்லாம் ஒருவேளை இருந்ததுன்னா கூட, நம்ம கத்தோலிக்கர்கள் அதை நம்புறதில்லை, அப்படி ஒரு வேளை இருந்ததுன்னா கூட அந்த ஜென்மங்களையெல்லாம் கடந்த ஒரு ஆசீர்வாதம். அவர் ஒரே அட்டம்ப்டில் நம்மளை கொண்டு போய் பாஸ் பண்ணி உட்கார வச்சுருவார். நம்ம ஒரு 5, 6, 7 அட்டம்ப்ட் அடித்து பாஸ் பண்ணுறதுக்கு, ஒரே அட்டம்ப்டில் நம்ம பாஸ் பண்ணுறது எவ்வளோ எளிது. அதை தான் அவர் உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையான்னு கேட்போம், உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, மிக ஆணித்தரமாக ஒரு உதாரணத்தின் வழியாக அவர் விளக்குறா இருப்பாருங்களேன். நான் இப்போ ப்ரேயருக்கு போகிற இடத்துலலாம் வந்து நிறைய கேள்வி கேட்பேன் பைபிள்லேருந்து, சோதோம் குமராவை கடவுள் அழிச்சாரா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் அப்படியே திகைச்சு நிற்பாங்க. கொஞ்சம் பேர் அழிச்சாருன்னுவாங்க, கொஞ்சம் பேர் ஆண்டவர் போய் அழிப்பாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒரு 5 கேள்வி கேட்பேன், 5 கேள்வியில் அவங்க எல்லோரும் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி என்ன செய்தி, ஒரு பொண்ணு வந்து 7 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இந்த கேள்வியை நான் கேட்பேன் பாருங்கள், அந்த கேள்விக்கு மட்டும் சொல்லுவாங்க எத்தனை பெண்கள் எத்தனை பேர் அந்த மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா 7 பேர்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் இந்த பகுதி மட்டும் ரொம்ப புரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் புரிஞ்சுதா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அவள் 7 பேர் திருமணம் செய்து கொண்டாள் என்பதை விட அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கருத்து, அங்கே போனவங்க யாரும் என்ன செய்யலை, மனைவிங்கிற கணவன்கிற நிலையில் இல்லைங்கிறத தான் ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். உயிர்த்தெழுதல் என்பது இதையெல்லாம் கடந்த நிலை. ஒரு தியானம் ஒன்று கொடுத்து கொண்டிருந்தேன், ஒரு தம்பதியினர் தியானம் சென்னையில். அப்போ ஒரு முதியவர் எழுந்திரிச்சு இந்த பாயிண்ட்டை நான் விளக்கி சொல்லி கொண்டிருந்தபோது, ஒரு ஐயா ஒருத்தர் கை தூக்கிட்டார். ஐயா உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, நீ என்ன சாமி இப்படி சொல்லிட்ட, அங்கே போய் பொண்டாட்டி புருஷனெல்லாம் பார்க்க முடியாது, அவங்களெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டியே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மனைவி இறந்துட்டாங்க, நான் இன்றைக்கும் காத்திருக்கிறேன், நான் என்ன எப்போ அங்கே போவேன் போய் என் மனைவியை பார்ப்பேன் அப்படின்னு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா என் மனைவியை நான் பார்க்க முடியாது போல் தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாருமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க, சாமியார் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு. நான் தான் கேட்டேன், ஐயா அங்கே போயும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை பார்த்து அங்கே ஒன்றா சேர்ந்துப்பீங்க, நீங்கள் அங்கே உங்கள் மனைவியை பார்ப்பீங்க, உங்கள் புருஷனை பார்ப்பீங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நான் மட்டும் அங்கேயும் போய் நான் சாமியார் தனியாக ஓரமானேன்னு ஜெபமாலை சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு அப்புறம் எல்லோரும் சிரித்தாங்க. அப்போ தான் அங்கே போய் உங்கள் மனைவியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, உங்கள் கணவனை கண்டுபிடிச்சிட்டிங்க, இதுதான் என் கணவன் இதுதான் என் மனைவி அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாத்தனார் வந்துடுவாங்க, மாமியார் வந்துடுவாங்க, கொழுந்தனாரும் வந்துடுவார். இப்படியெல்லாம் வந்துட்டாங்கனாக்கா அது எப்படி மோட்சமாக இருக்க முடியும், அது மோட்சம்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கேயும் வந்துடும். அதனால தான் இது வந்து நம்ம இந்த உலகத்தில் உணர்ந்துக்கிற அந்த உறவினுடைய அடிப்படையை கடந்துருவோம் நம்ம. அதனால தான் நம்ம இறந்தவர்கள் வந்து யாரும் நம்மளை தேடி வரதில்லை பாருங்களேன், வந்து நான் தான் நிற்கிறேன். வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுப்பார், அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கான வெளிப்பாடுகள் கிடைக்குமே ஒழிய, நாம் நினைக்கிறபடியாக அவங்க வந்து அப்படி நின்று கணவன் மனைவியை பார்க்க வந்திருக்காரு, மனைவி கணவனை பார்க்க வந்திருக்கா அப்படி சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம், இந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னு அதில் உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். அவர் இறந்தவருடைய கடவுள் அல்ல. கடவுள் எப்படி மாண்பு அடைகிறாருன்னா, நான் வந்து இவ்வளோ பெரிய கடவுள், உலகத்தை படைத்தேன், விண்ணுலகை படைத்தேன், அதை படைத்தேன், இதை அப்படி சொல்லி மகிழ்ச்சி அடைகிறதை விட அவர் எப்படி மகிழ்ச்சி அடைகிறாருன்னா, நான் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதில் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ வாழ்வோர் என்பவர்கள் யார், இறந்தோர் என்பவர் யார், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்முடைய ஆத்மா நம்ம விட்டு பிரிந்து போகிற போது பிசாசு தூக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் சாவு, இறப்பு. நம்மளுடைய ஆத்மாவை கடவுள் தூக்கிட்டு போறாரு, வானதூதர்கள் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்வு. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம சாவுறத சாவுன்னு சொல்லிக்கிறோம். பட் ரியல் லைஃப், த ரியல் டெத் எங்கே நடக்க போகுதுன்னா, இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு வெளியில் போகும்போது அங்கே என்ன நடக்குதோ அதுதான் ரியல் டெத், ரியல் லைஃப். அதனால தான் சொல்கிறோம், இந்த உடம்பு இருக்கும் போதே இந்த உடலை வைத்து உன் ஆத்மாவை காப்பாற்றிக்கொள். அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு அழைச்சிட்டே இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இந்த கடவுள் பாருங்கள், முட்புதர் பகற்றிய நிகழ்ச்சியில் நீ வாசித்தது இல்லையா, இந்த பகுதி எல்லாருடைய பைபிள்லையும் இருக்குது. இந்த மார்க்கன செய்தி வந்து நான் தோபித்து புத்தகம் முதல் வாசகம், தோபித்து புத்தகம் கூட எல்லாருடைய புத்தகத்தில் இருக்காது, நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். இணைத்திரு முறை அது இணைக்கப்பட்ட நூல், அதனால் மற்றவங்க வந்து தள்ளுபடி நூல் அப்படின்னு சொல்லியெல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க மற்ற சபையார்கள். நம்ம கத்தோலிக்கருடைய நூலில் இது வந்து இருக்கிறது. ஆனால் மார்க்கன செய்தி எல்லாருடைய பைபிளில் இருக்கும், கிறிஸ்தவர்கள் சபையார்கள் எல்லாருடைய நூல். இப்போ எல்லாருடைய நூலில் இது எழுதப்பட்டிருக்கிறது. எது எழுதப்பட்டிருக்கிறது? அவங்க வாசிக்கிற அந்த வார்த்தை என்னது? மோசையின் நூலில் முட்புத நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? இயேசு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? அவர் கடவுள் எப்படி தன்னை அடையாளப்படுத்துகிறாரு? ஆபிரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். அப்போ வாழ்வோர்னு அவர் யாரை குறிப்பிடுகிறாரு? இந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்கள், ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில், எல்லார் பேரையும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அவர் ஆரம்பித்து விடுறார். அப்போ இவங்களாம் யார்? கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள், கடவுளுக்காக கடவுளுடைய திட்டத்திற்காக வாழ்ந்தவர்கள். அவங்க இறந்து அவருடைய ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிருக்கு. ஆபிரஹாமின் மடியில் ஏழை லாசர் போய் உட்கார்றாருன்னா ஆபிரஹாம் அங்கே எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த ஆபிரஹாம், ஈசாக், யாக்கோப் எல்லாம் என்ன செய்கிறாங்க? வரக்கூடிய வாழ்வோரை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா வரவேற்று எல்லாரையும் அவங்களோட சேர்த்துக்கிட்டே இருக்கிறது தான். அப்போ இவங்கெல்லாம் செத்து போனவங்கன்னு சொல்லக்கூடாது, இறந்தவர்களைப் போல தெரிந்தாலும். பைபிளில் தான் நம்ம சாலமன் ஞான நூலெல்லாம் வாசிக்கிறோம், அவர்கள் இறந்தவர்களைப் போல தெரிந்தாலும் அவர்கள் இறந்து விடுவதில்லை, அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திருச்சபையில் நாங்கள் அடிக்கடி கிராஸ் ரெஃபரன்ஸில் கொடுக்குற டச் பண்ணுற ஒரு ஏரியா இது தான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் புனிதர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் மாதாவை வச்சுருக்கிற முன்னாடி, ஏன் சூசேப்பரை வச்சுருக்கிற, ஏன் அந்தோனியாரை வச்சுருக்கிற, ஏன் செபஸ்தியாரை வச்சுருக்கிற, இவங்களை நம்ம ஏன் வச்சுருக்குறோம்? இயேசுவே ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபை கோட் பண்ணுறாரு. அப்போ இவர் கோட் பண்ணும்போது நாம் அவருடைய ஆண்டவருடைய தாயை கோட் பண்ணுறதில் என்ன ஒரு தவறு இருக்க முடியும்? அவருடைய வளர்ப்பு தந்தையை நம்ம குறிப்பிடுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? புனிதர்கள் இவருடைய வழி பின்பற்றி இவருக்காக உயிரை கொடுத்து தந்தையினுடைய திட்டத்திற்காக தங்களை முழுவதுமாக இழந்தவர்களைத்தானே நம்ம புனிதர்கள்னு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த புனிதர்களெல்லாம் யார்? வாழ்வடைந்தோருடைய நிலையில் இருக்கிறவங்க, உறுதியாய் நம்ம சொல்லக்கூடியவங்க. அதுக்காக இவங்க மட்டும்தான் இல்லை, நிறைய கோடிக்கணக்கான பேர் நம்மளுடைய குடும்பத்திலேயே கூட நிறைய புனிதர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க அங்கீகரிக்கப்படலை, அவ்வளோதான். ஆனால் கடவுள் அங்கீகரிச்சிருக்கிறார், வாழ்வோரினுடைய அடையாளமாய் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் தேவப்பிள்ளைகளை திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தில் தவறுகள் நிறைய தவறுகள் இருக்க முடியாது. மனிதர்களிடத்தில் தவறு இருக்கும், ஆனால் திருச்சபை படிப்பிக்கிற கற்பிக்கிற காரியத்தில் தவறு இருக்க முடியாது. அதனால் திருச்சபை கற்பிக்கிற அந்த சத்தியங்களை, உண்மைகளை நம்ம தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். இப்போ திருச்சபையை எதிர்க்கிற ஒரு மனநிலை எங்கே வரும் அப்படின்னா, பிசாசு கொடுக்குற ஆற்றலிலிருந்து வரும். திருச்சபையை யார் எதிர்க்கிறாங்களோ, திருச்சபையில் தீமைகள் ஒரு மனிதர்கள் வழியாக நடக்கலாம், அந்த மனிதர்கள் செய்கிற தீமையே நம்ம என்ன செய்கிறோம், குறைபடுகலாம். ஆனால் திருச்சபை கற்பிக்கிற சத்தியங்கள், திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானது, அது கடவுளுடைய கிருபையினால் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள புரிந்திருக்க வேண்டும். அது ஆற்றல், ஞானம். இன்றைக்கி முதல் வாசகத்தில் கூட பாருங்கள், மிக அருமையாக தோபித்து, இந்த ரெண்டு கேரக்டர் நான் தோபித்து புத்தகத்தை பற்றி சொன்னபோது சொன்னேன், ஒருபுறம் தோபித்து உடைந்த ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், நன்மை செய்து உடைந்து போனவர். இன்னொரு புறம் சாரா. இந்த சாரா ரெண்டு பேருமே பாருங்கள், ஒரு ஐக்கன் மாதிரி இந்த கதைகளுக்குள்ளே நிற்கிறாங்க. இந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஸ்தோபித்து வந்து அவருடைய பாவங்களுக்காக அவருடைய கண் தெரியாத நிலையில் அவர் எப்படி கடவுள்கிட்ட பேசுகிறார் பாருங்கள். பாருங்க, கடவுள் ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர், உம் செயல்களை எல்லாம் நேரியவை அப்படிங்கிறார். கடவுளை எப்படி அடையாளப்படுத்துகிறார் பாருங்க, நீர் நீதி உள்ளவர். இன்றைக்கி கடவுள் நன்மைத்தனத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார். நாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டால் போதும், ஜெபம் பண்ணிட்டால் கடவுள் நம்ம மேலே இரக்கமாகிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே வைக்கணும், நீதி உள்ளவர். அப்போனா என்ன செய்யணும்னா, நான் நீதியோடு செயல்படும் போது தான் என் ஜெபங்கள் என்னை நீதியோடு செயல்படுத்தணும். நான் ஒருபுறம் கடவுளை நீதி உள்ளவர் இரக்கம் உள்ளவர்னு சொல்லிட்டு நான் போய் ஜெபம் பண்ணி துதிச்சுட்டு இங்கே வந்து என்னுடைய செயல்கள் நீதியற்றவையாக இருக்குது அப்படின்னா கடவுள் என்னுடைய வழியில் நிற்பாரானா? நிற்க மாட்டார். நான் பரிசேயனை போல சொல்ல வேண்டியது தான், நான் தான் 5 வேளை ஜெபிக்கிறேனே, 5 முறை தொழுகிறேனே, நான் இத்தனை முறை ஃபாஸ்டிங் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். நீதி என்னுடைய செயல்களில் வெளிப்படலை அப்படின்னா நான் ஆண்டவருக்கு உரியவன் அல்ல. இவருடைய ஜெபத்தில் பாருங்களேன், உம் செயல்கள் எல்லாம் நேரியவை, கடவுளை புகழ்கிறார், உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகிறது, நீரே உலகின் நடுவர் அப்படி சொல்லிட்டு பாருங்கள். அவர் தன் பாவங்களுக்காக, குற்றங்களுக்கு, மூதாதியருடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் மனம் மறந்துறாரு. அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் தான் எங்களை அடிச்சிங்க, நாங்கள் சூறையாடப்பட்டோம், நீங்கள் எங்களை கைவிட்டுட்டீங்க, நீங்கள் எங்களை பொண்டி அடிமையாக விட்டுட்டீங்கன்னு அவர் கடவுள் செய்த இந்த தண்டனைகளை எல்லாம் சொல்லிட்டு, என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நீங்கள் செய்தது எல்லாமே உண்மைக்கு ஏற்றது தான், உண்மையானது தான் நீங்கள் செஞ்சது. பாருங்கள், அவர் அந்த வேதனையில் கூட கடவுளை ஒரு இன்ச்சு கூட அவருடைய மகிமையிலிருந்து இறக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? இதை நீங்கள் வீட்டில் நல்லா படித்து பாருங்கள். ஆண்டவருடைய அந்த அடியாருடைய வார்த்தைகள் நமக்கு இதெல்லாம் விளங்க பண்ணும். அதே சமயம் சாராவினுடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போனீங்கனாக்க, அந்த சாரா என்ன செய்கிறா, இப்படி ஒரு வாழ்க்கை வந்து 7 பேரை கல்யாணம் பண்ணி 7 பேரும் அப்படி செத்து போயிட்டாங்க, பார்க்குறவங்களாம் என்னை பார்த்து பேய் பிடிச்சிருக்குன்னு அசிங்கமாக பேசுகிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன், தூக்கு மாட்டி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறா. ஆனால் அந்த முடிவு எடுக்கும்போது அவளுடைய மனசாட்சி பேசுகிறது, இப்படி செய்தால் எங்கள் அப்பா அவனுடைய பேர் கெட்டுடும், இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்த நான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போக நான் விரும்பலை. பாருங்கள், பிறரன்பினுடைய அடையாளம். இந்த சாரா வந்து தன் அப்பாவுக்காக ஃபீல் பண்ணுறா. இன்றைக்கி சாவரவங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், யார் யாரோ அன்பு செய்கிறாங்கன்றதெல்லாம் இல்லை, நம்ம தாய், நம்ம தந்தை, நம்ம உறவுகள் எப்படி இதை ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி இவளுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சா அவங்க இந்த முடிவுக்குள்ளே போக மாட்டாங்க. நமக்கு யாருடைய அன்பு வேணும்? இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு குருவானவர், இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு தெரியும், நிறைய பேர் நமக்கு தெரியும். ஆனால் சாவின் படுக்கையில் கிடக்கும்போது நமக்கு என்ன உணர்வு, நமக்கு யார் உதவி செய்ய முடியும்? பாருங்கள், ஒரு ஃபாதர் என்கிட்ட சொன்னார், கடவுளை தவிர நமக்கு வேறு ஒரு உதவி இல்லை ஆல்பர்ட் அப்படின்னார். உண்மையாலுமே அது உண்மையில் உண்மை. அப்போ கடவுள் பாருங்கள் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, நான் தான் உனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துருக்குறேன். இப்போ எனக்கு எங்கள் அம்மா ஓடி வராங்க, என் தம்பி ஓடி வர்றாரு, எங்கள் அண்ணார் ஓடி வர்றாரு உதவி செய்கிறதுக்கு, நண்பர்கள் நெருங்கி வராங்க, ஓடி வராங்க. அப்போ இந்த அடையாளங்கள் நமக்கு காட்டுற விஷயம் என்னென்னா, அவர்கள் அவருடைய அன்பை கொடுப்பதை போல் நான் அன்பை கொடுக்கணும், இது தானே கடவுள் விரும்புகிறாரு. அப்போ அந்த அன்பு உடனடியாக எங்கே நம்ம பார்க்கணும்? பெரிய இடத்துல பார்க்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற தாய் தந்தை மகன் மகள் இந்த உறவில் தான் நம்மளுடைய ஆழம் அடங்கியிருக்கு. சாரா அதை தான் பார்க்குறான், என் தகப்பனுக்கு நான் போய் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு போனால் அது எவ்வளவு கெடுகட்ட காரியமாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். இனி நான் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன், இதே மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், சாகணும்னு நான் யோசிக்க மாட்டேன், எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன், மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அதை கூட யாருக்கிட்ட வைக்கிறார் அந்த நம்பிக்கையை? கடவுள்கிட்ட வைக்கிற ஒரு அடையாளம். இதுதான் சாரா. அங்கே தோபித்து ஒரு பக்கம் கடவுளையே நம்பியிருக்கிற அடையாளம், இந்த சாரா கடவுளை நம்பியிருக்கிற அடையாளம். இந்த கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், அவங்களுக்கு உதவி செய்ய ஓடி வராரு பாருங்கள். கடைசியாக சாரா எப்படி ஜபிக்கிறத பாருங்கள், இரக்கமுள்ள என்று சொல்லிக்கொண்டால் அதே நேரத்தில் சாரா பலகனியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் இது தான், இதெல்லாம் நமக்கு இங்கே அடையாளமாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு துன்ப நேரம் வருதா? இந்த துன்ப நேரத்தில் இந்த மகள் எப்படி ஜெபிக்கிறாள்? இரக்கமுள்ள இறைவா போற்றி, புகழ்ச்சி, நம்ம ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்னு சொல்கிறோம் பாருங்கள், என்றும் உம் திருப்பெயர் போற்றி, உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. பாருங்கள், கடவுளை போற்றி புகழ ஆரம்பித்தாங்க. இவங்க எவ்வளோ நேரம் புகழ்ந்துருப்பாங்க நமக்கு தெரியாது, ஆனால் 2 வரி மட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எவ்வளவு நேரம் நிறைய நேரம் இவங்க கண்டிப்பாக போற்றி இருக்கணும். அப்படி கடவுளை போற்றுகிற போது என்ன நடக்குது பாருங்க, அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், அவங்க துன்ப நேரம் என்ன செய்கிறாங்க, ஐயோ இப்படி வச்சுட்டியே என்ன, நீலாம் உனக்கு கண் இருக்குதா அப்படின்னு கடவுளை தூற்றுகிற அடையாளமாக இல்லை, மாறாக போற்றுகிற அடையாளமாக நின்னாங்க. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, கடவுள் உனக்கு ஜீவ கிரீடம் கொடுப்பார். நாம் என்ன செய்யணும், கடவுளை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். கடவுளை போற்றுகிற போது அங்கே பெரிய அற்புதம் நிகழ்கிறது பாருங்களேன். இதுதான் கடவுளுடைய இரக்கத்தை நம்ம பெறுவதற்கான ஒரு அடையாளம். இந்த உலகத்தில் உயிர் தெழுந்த பிள்ளைகளாக நம்ம உயிரோடு தான் வாழ்வோராக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம் அப்படின்னா மூச்சு காற்று மட்டும் இல்லைங்க, அந்த துன்ப நேரத்தில் கூட கடவுளை போற்றுகிற அடையாளமாக அடுத்தவருக்குரிய அயலாருக்குரிய பண்பு நல அன்பை கொடுக்கறதுல நம்ம நிறைவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறது. பாருங்கள், கடவுளுடைய அந்த மண் இவர்களுடைய மன்றாட்டு கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கடவுள் உயிர் உள்ளவர், வாழ்வோருடைய தெய்வமாக இருக்கிறாருன்னா நாம் உணர வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், நான் வாழ்வோராக இருக்கிறேன்னா இல்லை சாவின் மகனாய் மகளாக இருக்கிறேன்னா. செத்துட்டவன் வாயிலேருந்து என்ன வரும், செத்த பணத்திலிருந்து நாத்தம் வரும். எந்த பணமாக இருந்தாலும், அது பெரிய பணக்கார பணமாக இருந்தாலும் சரி, அது ஏழை பணமாக இருந்தாலும் சரி, அந்த உடலில் இருந்து நாற்றம் வரும். அதே போல தான் ஆத்மா இறந்தவர்களுடைய வாயிலிருந்து நாற்றம் எடுக்கிற வேதனைக்குரிய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும், அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நீதி உள்ளவராக இருப்பது போல நீங்களும் நீதி உள்ளவராக இருக்க முயற்சிக்கிற போது உங்கள் ஆத்மா வாழ்வடைகிற அடையாளமாக இருக்கும். ஆத்மா வாழணும்னா என்ன ஃபாதர் செய்யணும், சும்மா அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதுமா, இல்லை ஜெபிக்கணும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் நீதியோடு செயல்படணும். கடவுள் இன்றைக்கு நமக்கெல்லாம் கடவுளாக இருக்கிறாருனா அவர் நீதியோடு செயல்பட்டதுனால தான் இவரை நம்ம உயிருள்ள தேவன் என்று சொல்கிறோம், நீதியுள்ள தேவன் என்று சொல்கிறோம், இரக்கத்தின் தேவன் என்று சொல்கிறோம். கடவுள் நீதியோடு செயல்பட்டார். இன்றைக்கி நாம் நீதியோடு செயல்படணும். எப்படி நீதியோடு செயல்படணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தளம் இருக்கிறது. இப்போ நான் ஒரு குருவானவர், என்னுடைய தளத்தில் நான் நீதியோடு செயல்படணும். ஒருத்தர் உதவி செய்யுங்க ஏழைகளுக்குன்னு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த 100 ரூபாயை கொண்டு நான் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். நான் அந்த 100 ரூபாயை போய் நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுவிட்டு நானும் ஒரு ஏழை தான் அப்படின்னு நான் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது, அது அநீதி. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா அந்த கணவன் என்ன செய்யணும், மனைவிக்குரிய அந்த ஒரு ஒரு மகிமையை கொடுக்கணும், மனைவிக்குரிய அந்த இடத்தை கொடுக்கணும், மனைவிக்கு என்ன தேவை அந்த அன்பை கொடுக்கணும். அந்த அந்த அன்பிலிருந்து நீங்கள் மாறும்போது அந்த கணவன் நீதியிலிருந்து தவறுகிறார். மனைவியை என்னன்னு கூட திரும்பிப்பான், மனைவி உடம்பு சுகம் இல்லாமல் கிடக்கிற போது என்ன தேவை அவங்களுக்கு, நீங்கள் கொடுக்குற 2 மாத்திரையை தூக்கி போட்டால் போதுமா, அந்த அன்பு உறவு பக்கத்தில் இருந்து பார்க்கணும். இன்றைக்கி எத்தனை கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியினுடைய தேவையான அந்த நேரத்தில் அவங்களுக்கு அன்பு உறவை நீங்கள் கொடுக்குறீங்க, இது பேசிக் சைக்காலஜி. ஆண்களுடைய அன்பினுடைய நிலை என்பது வேறாக இருக்கிறது, பெண்களுடைய அன்பின் நிலை வேறாக இருக்கிறது. ஆண்களுக்கு அன்பின் நிலை என்பது ஒரு அசால்ட்டான விஷயம், அது ஒரு சில அடையாளத்தில் அது போயிடும். ஆனால் பெண்களுக்கு அவர்கள் அருகிலிருந்து அவர்களோடு பேசுவது, அவர்களுக்கு கைகோர்த்து துணையாக இருப்பது, அவர்கள் சமைக்கிற போது கூட இருந்து உதவி செய்வது, இதெல்லாம் அவங்களுக்கு நிறையா பேசும். இந்த அன்பை தான் அவங்க ஆழமாக விரும்புகிறாங்க. அதே சமயம் மனைவி தன் கணவனுக்கு அன்பை கொடுக்குற போது எப்படி கொடுப்பது, இதெல்லாம் நான் நீதியான காரியத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன், சும்மா உலகத்தரமாக நான் பேசலை, இது நீதி. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த நீதியை நீங்கள் கொடுக்கணும், அதுதான் நம்ம வாக்கு தத்துவத்தில் கொடுத்துருக்குறோம். மனைவி தன் கணவனை அன்பு செய்ய வேண்டும். எவ்வளோ தூரம்னா அவங்க வெளியில் போயிட்டு வருவாங்க, சந்தேகப்படாத ஒரு அன்பு. அவர் வேலை செய்துட்டு வருகிற போது அவரை குறித்த சந்தேகம், அவர் எங்கே போகிறார் எங்கே வர்றார், அல்லது பணத்தை குறித்த ஒரு தேடல், வெறும் உலகத்தை குறித்த ஒரு நாட்டத்திலிருந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்திற்குள்ளே அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருப்பது நீதி. எனக்கு பிடிக்கும் ஆனால் அப்பா சொல்லிட்டாரு நோ ஐ வி ஒபே, அதுதான் நீதி, பிள்ளைகளுக்குரிய நீதி. எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கலை நோ ஓகே ஐ அபைட் பை தட், நான் ஒபே பண்ணுறேன், அது நீதி. எல்லா விஷயத்திலும் நம்ம சொல்லலை, ஆனால் அதிகமான விஷயங்களில் குழந்தைகள் வளர்ந்து வளருகிற பருவத்தில், வாலிப பிள்ளைகள் வளருகிற பருவத்தில் இதை நீங்கள் கேட்கணும், இதான் நீதி. இப்படியாக நாம் நீதியின்படி நீங்கள் செயல்படணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா அங்கே எது நீதி, கையூட்டு பெறுவது நீதியா, ஏழைகளை அவமானப்படுத்துவது நீதியா? நீ படித்திருக்கிறோம் என்கிற மெம்மதையிலே செயல்படுவது நீதியா? இல்லை, அதெல்லாம் அநீதிக்குரிய காரியங்கள். உனக்கு எது நீதி என்பதை உன் ஆண்டவரிடத்தில் நீ கை உயர்த்தி ஜெபி, அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆகவே நான் எந்த இடத்துல நின்றாலும் அங்கே ஒரு நீதி ஒன்று இருக்கிறது. அந்த நீதியின்படி நாம் செயல்படுகிற போது, நான் சொல்வதை நீங்கள் இப்போ தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, ஒருவேளை நீங்கள் ஜெபிக்காமல் போனால் கூட இந்த நீதியின்படி நீ வாழுகிற போது அது உன்னை காப்பாற்றும். காக ஜெபிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சில பேருக்கு உட்காந்து ஜெபிக்கலாம் டைம் இருக்காது, மனசு வராதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். ஆனால் அவங்க நீதியின்படி செயல்படுவாங்க, குறைந்த நேரம் ஜெபிப்பாங்க. அப்போ கடவுளுடைய பார்வையில் அவர்களுடைய நீதியின்படி செயல்படுகிற அந்த நிலை இருக்குது பாருங்களேன், அது அவர்களை உயர்த்தி பிடிக்கும். பல மணி நேரம் ஜெபித்து விட்டு அநீதியாய் செயல்படுகிறது, வீட்டுக்குள்ளே தாய் தந்தையை அவமானப்படுத்துறது, அடிக்கிறது, அல்லது மருமகளை அவமானப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை பிரிக்க நினைக்கிறது, இதெல்லாம் அநீதியான செயல்கள். இதை செயல்படுகிறவர்கள் எவ்வளோ நேரம் ஜெபித்தாலும் அல்லது டெய்லி பூசை பார்த்தாலும் அவர்கள் வெற்றியடைய போவது கிடையாது. இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு நம்ம மே மாதம் முடிச்சிருக்கிறோம், மே மாதம் பூரா மாதாவினுடைய மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மாதாவினுடைய மாதத்தில் என்ன சொல்கிறோம், ஜெபிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஜெபத்தை வலியுறுத்துகிற தாய் திருச்சபை, அதனால தான் அந்த மாதாவை முன்னாடி வைக்கிறோம். இந்த தாயை ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த தாய் காட்டுகிற ஜெப முறைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை நான் வந்து அருவறுக்கிறேன் அப்படின்னா அது அநீதி. ஏன்னா அந்த நீதியை நம்ம உணர முடியாத நிலையில் இருக்கிறோம். நான் அறிந்திருப்பது தான் ஆற்றல், நான் அறிந்திருப்பது தான் உண்மை அப்படின்னு நான் எப்போ நான் நினைக்கிறேனோ அப்போவே நான் அநீதிக்குள்ளே நிற்கிறேன்னு அர்த்தம். திருவை கற்றுக் கொடுக்கிற அந்த படிப்பினைகள் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் அறிந்திருப்பது தான் எனக்கு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யூ ஆர் நாட் ரைட். ஆகவே தான் நம்ம அந்த நிறைவுக்குள்ளே செல்ல கடவுள் பல வழிகளிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த உண்மைக்கு சான்று பகரக்கூடிய ஆற்றலோடு கடந்து செல்ல இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.